வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் இடையேயான பேச்சுகளை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா 7 அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 7 அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.